நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் கார்த்திக் வேலு.
வணக்கம் சஞ்சய்.
இதுவரை நாட்களும் கொரோனா வைரஸ் கோவிட் தொற்று பற்றி தான் செய்தி ஊடகங்கள் அனைத்தும் பிரபலமாக பேசிக் கொண்டிருந்தது. இந்த வாரம் அந்த பேசு பொருள் மாறிவிட்டது. ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான் குறித்து நாங்கள் நமது கடந்த நிகழ்ச்சியில் கூட அமெரிக்க பார்வையை முன்வைத்திருந்தோம். இன்று உங்களுடன் ஆஸ்திரேலியாவின் பார்வையை சற்று அலசுவதற்காக தொடர்பு கொண்டிருக்கிறேன். உங்களது பார்வையிலே ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தானுக்கு சென்றது, அங்கிருந்து விலகியது, சரியா தவறா, நல்லதா கெட்டதா?
நன்றி சஞ்சயன். ஆஸ்திரேலியா நேரடியாக இதுவரை எந்த ஒரு எதிரி கூடவும் சண்டையிட வேண்டிய சூழ்நிலை வந்ததில்லை. இதுவரை கண்ட போர்கள் எல்லாம் வேறு நிலத்தில் வேறு ஒருவருக்கு துணை போகும் விதமாக செய்யப்பட்ட போர்கள். அந்த வகையில பார்க்கும்போது ஆஸ்திரேலியா கொஞ்சம் யூனிக் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நெருங்கி வந்தது ஜப்பான் மட்டும்தான். அது கூட வந்து நம்ம பிரிட்டன் கூட வந்ததுனால வரக்கூடிய விஷயங்கள். நமக்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் நேரடியான ஒரு மோதல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்ததில்லை. ஆனா நம்ம இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல்னு சொல்லுவாங்க, புவிசார் அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது நாம் இருப்பது ஆசியாவுக்கு மிக அருகில். ஆனா நம்முடைய நட்பு நாடுகள் பிரிட்டன் ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் இருப்பது வந்து வேறு ஒரு தொலைவில். அப்ப நம்ம நட்பு நாடுகள் ஒரு போர் அப்படின்னு வரும்போது சப்போர்ட் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு அவர்களுக்கு அளிக்கக்கூடிய பாதுகாப்பு முக்கியமானது. இப்ப அமெரிக்காவாகட்டும் பிரிட்டன் ஆகட்டும், அமெரிக்கா ஒரு உலகளாவிய போர் வசதிகளை தளவாடங்களை கொண்டது, உலகெங்கிலும் இன்ஸ்டலேஷன்ஸ் வந்து இருக்கு. ஆஸ்திரேலியா தனித்து நின்று தன்னை முழுவதுமாக ஒரு ஆசிய நாட்டுடன் பெரிய நாட்டுடன் நின்று சமாளிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பார்ட்னர் தேவை. நம்ம இன்னொரு பெரிய ஒரு நாட்டை சார்ந்துதான் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தானுக்கோ அல்லது ஈரான் எடுத்துட்டா கூட அமெரிக்கா கூட போக வேண்டியது ஒரு கிட்டத்தட்ட நிர்பந்தம் மாதிரி நமக்கு இருக்கு. நமக்கு வந்து வேறு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம் வெளியுறவு கொள்கைகளை மாற்றிக்கொண்டு ஆசியாவையும் மேற்கத்திய நாடுகளையும் பேலன்ஸ் செய்வது போல ஒரு வெளியுறவு கொள்கை இருந்தால் நாம் இன்னும் கொஞ்சம் சுதந்திரமாக நடவடிக்கைகளை செய்ய முடியும். நம்முடைய உறவுகள் பெரிதும் மேற்கத்திய நாடுகளே சார்ந்திருப்பதனால தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து நமக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும்.
அதனால் இரட்டை கோபுர தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்கு சென்ற வேளை நாமும் அவர்களுடன் கூடவே வருகிறேன் ஐயா என்று சென்றிருந்தோம். ஆனால் நாங்கள் ராணுவ படைகளை நேரடியாக மோதலுக்கு அனுப்பவில்லை, பயிற்சி கொடுப்பதற்கும் வளர்ச்சி பணிகள் டெவலப்மெண்ட் ஒர்க் அதற்குத்தான் அனுப்பினோம். அமெரிக்கா மற்றும் பல நாடுகள் அங்கிருந்து கிளம்புகின்றன என்று அறிவித்தவுடன் நாங்களும் அதற்கு முதலே கிளம்பி இருக்க வேண்டும் இல்லையா?
இல்லை, ஆஸ்திரேலியா இருந்தது புருஸ்கான் ப்ராவின்ஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துலதான் பெரும்பாலான ஆஸ்திரேலியாவுடைய நடவடிக்கைகள் அங்கதான் இருந்தது. நீங்க சொல்வது போல அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு பயிற்சி அளிப்பது, அங்க இருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகள் செய்வது அல்லது வந்து ரோந்து போவது, இது போன்ற பணிகளை தான் பெரும்பாலும் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் கனடா இருந்திருக்கிறது, யூகே வந்திருக்கிறார்கள், ஜெர்மனி இருந்திருக்கிறது, பிரான்ஸும் கூட கொஞ்சம் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் இருந்தாலும் கூட அந்த யூனிஃபைட் கமாண்ட் அதன் கீழ் இயங்கும் பொழுது எந்த பணிக்கு யார் இருக்க வேண்டும், எவ்வளவு நாள் இருக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணும் போது நம்ம அந்த மாதிரிதான் இருந்து நாம் செயல்பட முடியும்.
சரி, மற்ற மேலத்தைய நாடுகளுடன் இணைந்துதான் நாங்கள் சென்றிருக்கிறோம் என்று சொன்னால் அமெரிக்கா தலைமையிலான இந்த கோலிஷன் ஆஃப் தி வில்லிங் என்ற மேலை நாட்டு படைகளுடன் நாங்கள் நமக்கு தரப்பட்ட கடமையை நாங்கள் செய்தோம். ஆனால் பணி முடிந்தது, நாங்கள் புறப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது நாங்களும் புறப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா?
இல்ல, இது வந்து ஒரு வகையில் அமெரிக்காவுடைய எதிர்பார்ப்பு என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அதாவது அமெரிக்கா வந்து தன்னுடைய ஒரு லிட்டில் பிரதர் என்ற ஒரு வகையில தான் வந்து ஆஸ்திரேலியா வந்து நடத்துகிறார்கள். இப்ப வந்து அவங்க எதிர்பார்ப்பு இருக்கு, இந்த பணிக்கு அமரத்திலாம் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் இருப்பார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாகத்தான் நாம் அங்க வந்திருக்கிறாங்க ஒழிய ஆஸ்திரேலியாவுக்கு என்று தனிப்பட்ட வகையில் அவங்க நீடித்திருக்கக்கூடிய ஒரு தேவை வந்து இருந்திருக்காது என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா முன்கூட்டியே வந்து ஆஸ்திரேலிய படைகள் எல்லாரையும் திரும்ப பெற்றிருக்க முடியும் என்றால் ஒரு அரசியல் வெற்றி தானே, இந்த ஒரு பிரைம் மினிஸ்டரும் வந்து பண்ணியிருப்பார். ஆனால் அப்படி பண்ண முடியலை சொல்லும் போது அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பை வந்து நம்ம பூர்த்தி செய்துதான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருப்பதாக நான் புரிஞ்சுக்கிறேன்.
இதனால் வருகிற சாதக பாதக விளைவுகள் என்ன என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
இதனால் வரக்கூடிய ஒரு பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிலர் வந்து விளையாட்டாக கூட சொல்லுவார்கள், ஆஸ்திரேலியா வந்து அமெரிக்காவின் 51வது ஸ்டேட் போல இருக்கிறது என்று. அமெரிக்காவை சார்ந்தே இருக்க வேண்டியதுனால் ஆஸ்திரேலியா ஒரு நாடாக தனித்து தன்னுடைய நலனுக்காக சுயமாக சில சர்வதேச உறவுகளை பேணிக் கொள்வதிலோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டுட்டு வரும். இப்ப நம்முடைய வெளியுறவு கொள்கைகள் எல்லாமே அமெரிக்க வெளியுறவு கொள்கைகளை சார்ந்தும் அதன் நிழலும் தான் நாம் இருக்க வேண்டும். அந்த ஒரு நிர்பந்தம் வந்து நமக்கு கடைசி வரைக்கும் இருந்துட்டே இருக்கும். இது வந்து அமெரிக்காவுக்கு பிரிட்டனுக்கு சரியாக போய்கொண்டிருக்க வரை பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த ஒரு குளோபல் ஆர்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் சில மாறுதல்கள் ஏற்பட்டால் நமக்கு என்ன வசதியாக இருக்குமோ, நமக்கு என்ன அனுகூலமா இருக்கும், அது நம்ம தனித்து வந்து அந்த இடத்துல முடிவெடுக்க முடியாது. நாம எப்போதுமே வந்து அமெரிக்க வெளியுறவு கொள்கையினுடைய ஒரு பின்னொட்டாக தான் வந்து நாம இருக்க முடியும். பிளெக்சிபிலிட்டி வந்து நமக்கு கிடைக்காது. அது வந்து ஒரு நீண்டகால நோக்கில் ஆஸ்திரேலியா தனக்காக ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள் இதில் வந்து நமக்கு ஒரு செல்வாக்கு உருவாக்க வேணும். அது உருவாக்குவதில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். ஆஸ்திரேலியாவுக்கு என்ன நன்மையா இருக்கும் என்று நம்ம முடிவு செய்வது அவ்வளவு எளிதில் வந்து நம்ம பண்ண முடியாது. நம்ம கைகள் ஒரு வகையில் கட்டி போட்டது போலதான் அப்படின்னு சொல்லலாம்.
அப்படி பார்ப்பதென்றால் நாங்கள் நமக்கு அருகில் இருக்கின்ற இந்தோனேஷியா போன்ற நாடுகளுடன் தான் அதிக உறவை வைத்திருக்க வேண்டும் இல்லையா?
ஆமா, சமகால சர்வதேச சூழல் பேலன்சிங் தி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகமயமாதல் நடந்த பின்னாடி யாருமே நேரடி எதிரியோ நேரடி நண்பனோ காலங்கள்லாம் கடந்து போயிடுச்சு. பனிப்போர் நடந்த சமயத்துல அமெரிக்கா ரஷ்யா இருக்கும் பொழுது ஒன்று நீ அமெரிக்கா பின்னாடி இருக்கணும் அல்லது வந்து ரஷ்யா பின்னாடி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில நிர்பந்தங்கள் வந்தது. அதையொட்டி அவர்களுடைய சர்வதேச தொழில் வியாபாரம் ட்ரேட் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நடந்து வந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்துக்கூடிய ஒரு உலகமயமாதல் வந்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் கமர்ஸ் பெரிய ஒரு இன்ஃபுளுன்ஸ் வந்து நிறுவிவிட்டது. சீனா பார்த்தீங்கன்னா அவர்கள் தொழில் செய்யாத நாடே கிடையாது. ஆனா எல்லா நாட்டுடையும் கருத்தியல் ரீதியான வந்து ஒரு உறவோ அல்லது நட்புணர்வோ இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. அது வேறு வகையான ஒரு உறவு. அந்த மாதிரி ஒரு ட்ரேட் அண்ட் கமர்ஸ் செழிப்பா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையில சண்டை வந்து வராது பெரும்பாலும் அப்படின்னு ஒரு தியரி சொல்றாங்க. ஏன்னா அந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே ஒரு கிவ் அண்ட் டேக் இருக்கு. இருவருக்குமே வந்து மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் தான் ஒரு மக்கள் முன்ன பின்ன போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் பொருட்கள் முன்ன பின்ன போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கருத்துக்கள் மேலும் கீழும் போய் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் பொழுது அதுல வந்து ஒரு விதமான சமநிலை நிலவ ஆரம்பிக்கும். அதனால இப்ப நம்மை நெருங்கக்கூடிய நாடுகள் வந்து இப்ப மலேசியாவாகட்டும் இந்தோனேஷியாவாகட்டும் அல்லது இந்தியாவே கூட ஆகட்டும் இந்த மாதிரி நாடுகளுடன் ஒரு ஹெல்த்தி ட்ரேட் ரிலேஷன்ஸ் கமர்ஸ் ரிலேஷன்ஸ் நாங்கள் வைத்துக் கொண்டால் அது வேறு வகைகள் அரசியல் ரீதியாகவும் ஒரு நல்லெண்ணத்தை ஒரு இன்ஃபுளுன்ஸை செய்ய முடியும். இப்ப கிரிக்கெட் எடுத்துக்கோங்க, அது இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையில வந்து பலமான ஒரு இன்ஃபுளுன்சிங் டூல் ஆக பயன்படுத்தணும். இப்ப சமீபத்துல வந்து அந்த மாணவர்கள் பிரச்சனை வந்தப்ப கூட வந்து ஒரு கிரிக்கெட் டூல் ஆஃப் நோ எங்கேஜிங் வித் இந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம பயன்படுத்தணும். அந்த மாதிரி நிறைய ஆக்டிவா ஆசிய அளவில் நல்லெண்ணத்தை உருவாக்கும் வகையில் இது நிறைய செய்ய முடியும்.
SBS தமிழ் நமது மொழியில் எமது ஆஸ்திரேலியா. நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். நிகழ்ச்சியில் நாம் ஆப்கானிஸ்தானிலிருந்து ஆஸ்திரேலியா வெளியேறியது குறித்து அரசியல் அவதானி கார்த்திக் வேலுவுடன் அலசிக் கொண்டிருக்கிறோம். 20 வருடங்கள் ஆப்கானிஸ்தானில் ஆஸ்திரேலியா இருந்த பொழுது குறைந்தது 40 படை வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நியாயம் கிடைக்குமா என்ற கேள்வி சிலரிடம் எழுந்திருக்கிறது.
அது வந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது. அதாவது தேசம் ஆர்மி என்ற ஒரு அளவில் பார்க்காமல் தனிப்பட்ட முறையில் ஒரு வீரர் ஒரு நாட்டுக்காக போர் முனையில் இறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அதற்குண்டான ஒரு ஒரு பொருள் என்ன, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து அந்த ஒரு உயிரிழப்பை நியாயப்படுத்துகிறதா அப்படின்னு ஒரு ஆதங்கம் வருவது வந்து இயல்புதான். ஆனா இண்டிவிஜுவல் ஆன வெற்றி தோல்வி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு ஒரு ராணுவ வீரரும் எந்த ஒரு நாடா இருந்தாலும் அவர் வந்து அந்த உடையை போட்டுக்கொண்டு அவர் களத்தில் இறங்கும் பொழுதே தன்னை அறிவித்துக் கொள்கிறார். அதாவது என்ன, தேசத்துக்காக அதோட சேவையில் என் பணியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. அப்படி ஒரு நிகழக்கூடிய ஒரு துரஷ்டமான மரணம் எதுவா இருந்தாலும் இது ஒரு வீர மரணம் என்று எடுத்துக்கணும். ஒரு தேசத்துக்கு வந்து இவ்வளவு உயிர்கள் இருந்ததுனால இவ்வளவு ஒரு பெனிஃபிட் கிடைத்தது அப்படின்னு நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை பார்க்கக்கூடாது. ஏன்னா அவர்கள் ஏதோ ஒரு வகையில் ஆஸ்திரேலியாவினுடைய பாதுகாப்புக்கும் ஆஸ்திரேலியாவை டிஃபெண்ட் பண்றதுக்கும் ஒரு தியாகம் நடந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். இதை வந்து இண்டிவிஜுவலாக ஒரு டிரான்சாக்ஷனாக வந்து பார்க்கக்கூடாது.
கடந்த சில வருடங்களாக ஆப்கானிஸ்தானிலிருந்து நிறைய அகதிகள் ஆஸ்திரேலியாவிற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க மாட்டோம் என்று ஆஸ்திரேலிய அரசு அறிவித்திருக்கிறது. அதில் நியாயம் இருப்பதாக உங்களுக்கு படுகிறதா?
நல்ல கேள்வி இது. இதுல நிறைய சமகால அரசியல் உள்நாட்டு அரசியல் சிக்கல்கள் இருக்கு, அது வந்து ஒரு பார்ட். ஆனா அதை விட முக்கியமான இந்த போரில் வந்து ஆஸ்திரேலியா நேரடியாக ஈடுபட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நாம் அங்கு போய் போர் நடவடிக்கையில் ஈடுபடுகிறோம், நம் ராணுவம் இருப்பதனால் அங்கு ஒரு இம்பாக்ட் நடப்பது என்பதுதான் உண்மை. அப்ப நமக்கு ஒரு தார்மீக கடமை இருக்கு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அகதிகள் உண்மையிலே வந்து அவங்க ஒரு இந்த போர் சூழல்னாலையும் உயிருக்கு ஆபத்தினாலையும் வெளிவரும்போது நமக்கு ஒரு நேரடியான ஒரு தார்மீகம் இருக்கு. அதை வந்து நாம மறுக்க முடியாது. ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து இந்த மாதிரி இடம்பெயரும் பொழுது எந்த ஒரு நாடும் தனியாக நின்று சமாளிப்பது கடினம். எல்லா நட்பு நாடுகளும், அந்த போரில் ஈடுபட்ட எல்லா நட்பு நாடுகளும் சேர்ந்து போர் நடவடிக்கையை வந்து எப்படி வந்து யூனிஃபைட் கமாண்ட் போல செய்தார்களோ அது போலவே இந்த அகதிகள் உதவி செய்வது, இதையும் வந்து இந்த நாடுகள் எல்லாமே, கனடா, அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, இந்த நாடுகள் எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைந்த வகையில் இந்த ப்ராசஸ் செய்வதாகட்டும், எவ்வளவு பேரை வந்து உள்ள எடுத்துக்கொள்வோம் என்பதாகட்டும் வந்து அவர்கள் செய்ய வேண்டும். குறிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அங்கிருந்து உதவி செய்தார்கள் இல்லையா, அவர்களை வந்து நாம் முக்கியமாக இதில் கருத்தில் கொள்ள வேண்டும். டிரான்ஸ்லேட்டர்ஸ் ஆகட்டும், என்ஜிஓக்கள் ஆகட்டும், பள்ளி நடத்துனர்கள் ஆகட்டும், எல்லாருமே பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்துதான் வந்து உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம கைவிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு கருத்து. அது போக எண்ணிக்கை ஒன்று சொல்லப்பட்டது, அதாவது வந்து எவ்வளவு பேர் ஆஸ்திரேலியா எடுத்துக்கொள்ளும் அப்படின்றது. அந்த எண்ணிக்கை மற்ற நாடுகள் பார்க்கும்போது கொஞ்சம் குறைவான ஒரு தொகை அப்படின்றதான் தோணுகிறது. கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மடங்காவது வந்து செய்ய வேண்டும். 3000 என்பதிலிருந்து ஒரு 6000 வரை கூட நம்ம தாராளமாக செய்யலாம். பிரதமர் ஒரு சீலிங் அல்ல, அது ஒரு ஃபவுண்டேஷன் என்றுதான் சொன்னார் அவரு. இப்போ வரக்கூடிய மக்கள் எவ்வளவு சீக்கிரம் வெளியேறுகிறார்களோ அவர்களுக்கு
ஒரு சிக்கல் என்னவென்றால், இந்த 3000 அறிவிக்கப்பட்ட 3000 என்ற தொகை ஆஸ்திரேலியா ஏற்கனவே உள்வாகின்ற அகதிகளின் தொகையில் இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. 3000 பேருக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். அவர்கள் ஆப்கானிஸ்தானில் வருகின்ற அகதிகளுக்கு சிறப்பாக எதுவும் செய்வதாக இல்லை. ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே இங்கு புகலிடம் கோரி வந்தவர்கள் எந்தவித முடிவு என்று சொல்லப்படாத நிலையில் இருப்பவர்களுக்கு எந்தவித உரிமையும் வழங்கப்படாது என்று அரசு கூறியிருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் படகு மூலம் வந்திருக்கலாம் அல்லது சட்டத்துக்கு புறம்பான வழியில் வந்திருக்கலாம் என்று. அதைத்தான் சிலர் தவறு என்று சொல்கிறார்கள். அதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள்?
இந்த மாதிரி விசாவில் இருப்பவர்கள் இன்டெஃபினிட்லி எக்ஸ்டெண்டட் என்கிறது போலதான் நான் கேள்விப்பட்டேன். நான் என்ன ஒரு தெளிவாக இல்லை, கப்பலில் வந்தவர்களுக்கு வேறு மாதிரி அல்லது சேலம் கேட்டு வந்தவர்களுக்கு வேறு மாதிரி என்று தெரியவில்லை. நான் அறிந்த வரையில் ஆப்கான் மக்கள் ஆஸ்திரேலியாவில் இருப்பவர்களுக்கு வந்து இன்டெஃபினிட்லி எக்ஸ்டெண்டட் என்பது போலதான் கேள்விப்பட்டேன். அந்த அணுகுமுறை தான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இனிமேல் வரக்கூடியவர்களை வந்து வேண்டுமானால் இது போன்ற ஒரு ப்ராப்பர் சேனல் மூலமாக வர வேண்டும் என்று சொல்வதில் வந்து நியாயம் இருக்கிறது நினைக்கிறேன். அப்புறம் இந்த 3000 பேர் ஏற்கனவே நிறுவப்பட்ட 13000 சில்லறை பேர்களுடைய எண்ணிக்கை ஒரு பகுதி தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த கோவிட் தொற்றுனால இயல்பாக வரக்கூடிய வந்து ஒரு ஒரு அகதிகள் இந்த வருடம் வந்து நிகழவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. எனவே இந்த எண்ணிக்கை இன்னும் பிளெக்சிபிள், அது வந்து அவங்க ரொம்ப வெளிப்படையாக சொல்லல, என்னுடைய கணிப்புப்படி அவங்களுக்கு ஒரு பஃபர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு.
சரி, தற்பொழுது சீனாவிற்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலே ஒரு முருகல் நிலை சில மாதங்களாகவே இருந்து வருகிறது. சீனா ஆப்கானிஸ்தானுடன் தனது உறவை பலப்படுத்துவது போல் சில செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
கண்டிப்பாக வெளியில் இருந்து உதவி தேவை. ஆப்கானிஸ்தான் ஏற்கனவே பல விஷயங்களில் பின்தங்கி இருக்கக்கூடிய ஒரு தேசம், அந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்படாத தேசம், உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாத தேசம். அதை ஒரு லெவலுக்கு கொண்டு வரணும்னா கண்டிப்பாக வந்து வெளியிலிருந்து உதவிகள் வர வேண்டும். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது அதன் நட்பு நாடு பாகிஸ்தான். சீனா பாகிஸ்தானுக்கு மிக நேரடியாகவே உதவி வந்தது. 30-40 வருடங்கள் முன்பிருந்தே தொடரக்கூடிய உறவுகள். இந்த நோக்கில் பார்க்கும் பொழுது சீனா ஆப்கானிஸ்தானுடன் ஒரு ஒரு நட்புறவான ஒரு போக்கில் செல்வதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகம். பாகிஸ்தானில் ஆரம்பித்து ஆப்கானிஸ்தான், ஈரான், இந்த 3 நாடுகளும் சீனாவின் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவார்கள் இல்லையா, அதில் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். ஏற்கனவே சீன கம்பெனிகள் ஆப்கானிஸ்தான்ல இருக்காங்க, மைனிங் போன்ற துறைகளிலும் சிறிய அளவில் இருந்தா கூட தே ஆர் எஸ்டாப்ளிஷ்ட். அவர்களுக்கு அந்த ஏரியா மிகவும் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஏரியா. அது நடந்தது என்றால் சீனா மிக வலுவான, மறுக்கவே முடியாத ஒரு சக்தியாக ஆசியாவில் வந்து நிறுவிக்கொள்ளும் என்பதுதான் நமக்கு யூகிக்க முடிகிறது.
அதனால் ஆஸ்திரேலியாவிற்கு வரக்கூடிய பாதிப்பு என்ன?
நேரடி பாதிப்பு நிகழாது. ஆனால் ஜியோ பொலிட்டிக்கல் இதுல வந்து நமக்கு மிக நெருங்கிய நாடுகள் என்று பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நியூசிலாந்து நமக்கு நட்பு நாடு. பட் இந்த 2 நாடுகளுமே ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். இங்கிருந்து செல்லக்கூடிய கனிம வளம், அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ஒரு முக்கியமான ஒரு இன்டர்நேஷனல் ட்ரேட் ஐட்டம். இதை நாம் சந்தைப்படுத்தவோ விற்கவோ பெரிதும் நாடி இருப்பது சீனாவை. இப்ப அவர்கள் அதை கட்டுப்படுத்துவதன் மூலமாக தமக்கு சாதகமான சில அரசியல் நிலைப்பாடுகளை கோருகிறார்கள். ஆப்கானிஸ்தான் கூடவே ஒரு சிறந்த ஒரு நட்புணர்வு ஏற்பட்டுவிட்டால் அங்கு இருக்கக்கூடிய கனிம வளங்கள் சீனாவுக்கு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு வாய்ப்பை வழங்கும். அதை காண்பித்து பர்ச்சேசிங் பவர் என்று சொல்வார்கள் இல்லையா, அதை காண்பித்து நீங்க வந்து இன்னும் கூட வந்து ஒரு விலையை குறைத்து கேட்பது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க பண்ணலாம். சோ அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பொசிஷன்ல வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு அதிகம். ரெண்டு நடக்குது, ஒண்ணு வந்து நமக்கு வேறு வகையில் சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புள்ள நாடுகள் சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படலாம், அல்லது நம்முடைய தொழில் வாய்ப்புகள் நம்மளுடைய ட்ரேட் வாய்ப்புகளை ரெஸ்ட்ரிக்ட் ஆகலாம், மெதுவாக ஒரு ஓரங்கட்டப்படும் சூழல் உருவாக வாய்ப்பு இருக்கு.
எப்படி நடக்கும் என்பது இப்போதைக்கு சொல்ல முடியாது இல்லையா?
இல்ல சொல்ல முடியாது, ஆனா வந்து இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்.
மிக்க நன்றி கார்த்திக் வேலு, இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி சஞ்சயன், வாய்ப்புக்கு நன்றி.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.